2018 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் மவுண்டன் வியூ கலிபோர்னியாவிலிருந்து எஸ்எல்வி மூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள பொழுதுகள் விடியட்டும் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மதுரை தியாகராஜர் என்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல். சரவணனுக்கு தூக்கமே வரவில்லை. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இறுதி ஆண்டு படிக்கிறான். நாளைக்கு TCS கம்பெனி கேம்பஸ் செலெக்ஷனுக்கு வருகிறார்கள். ரிட்டர்ன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், நேர்காணல் என்று மும்முனை வடிகட்டல். ஆரம்ப சம்பளமே 25,000 ரூபாய். அப்பா வீரபாபுவுக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் பர்னிச்சர் கடையில் மேனேஜர் வேலை. 40 வருஷ அனுபவம். சம்பளம் 10,000 தான். முதலாளி அப்துல் காதர் அங்கிளையும் குற்றம் சொல்லக்கூடாது. அவர் வியாபாரத்துக்கு இதற்கு மேல் தர கட்டுப்படியாகாது. வீரபாகு, வீரபாகு என்று அப்பாவை தம்பி போல் அன்போடு நடத்துவார். அப்பாவிடம் முழு பொறுப்பையும் தந்துவிட்டார். காலையிலும் மாலையிலும் 2 மணி நேரம் மட்டுமே கடைக்கு வருவார். கடை சாவி அப்பா கையில்தான். அப்பா காலை 9 மணிக்கு கடை திறப்பார், ராத்திரி 8 மணிக்கு மூடுவார். அப்பாவுக்கு சின்ன வயசு முதலே ஆஸ்மா பிரச்சனை. அதுவும் மழைக்காலம் வந்துவிட்டால் லொக் லொக் என்று இருமுவார், மூச்சு திணறுவார். ஆனால் அவர் லீவு எடுத்து சரவணன் பார்த்ததே கிடையாது. அம்மா பாஞ்சாலி அடிக்கடி சொல்லுவாள், இவர் தலையில்தான் கடை ஓடுவதா பிள்ளவாள் நினப்பு. சரவணனுக்கு இப்போது ஒரே ஒரு ஆசைதான், நாளைக்கு TCS செலெக்ஷன் ஆகிவிட வேண்டும். முதலில் திருவனந்தபுரத்தில் ட்ரெயினிங், அது முடிந்தவுடன் பெரும்பாலும் சென்னையில் போஸ்டிங். படிப்புக்காக அப்பா வங்கியில் வாங்கியிருக்கும் படிப்பு கடன் தவணையை தவறாமல் கட்ட வேண்டும். சென்னையில் சிங்கிள் பெட்ரூம் வாடகைக்கு எடுக்க வேண்டும். அப்பாவை கடை வேலையை விடச் சொல்ல வேண்டும். அப்பா அம்மாவை சென்னைக்கு கூட்டிக் கொண்டு வந்து தன்னோடு தங்க சொல்ல வேண்டும். சனி ஞாயிறுகளில் அவர்களை மெரினா பீச், சத்யம் தியேட்டர், சரவண பவன் சாப்பாடு என்று அழைத்து போக வேண்டும். அப்பாவும் அம்மாவும் இதுவரை எதையுமே அனுபவித்ததில்லை. அவனுக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த தியாகத்துக்கு அவனுடைய சிறிய நன்றிக்கடன். TCS சாப்ட்வேர் என்ஜினியர் ட்ரெய்னி வேலை, வீரபாகு பாஞ்சாலி வாழ்க்கையில் வசந்தம். சரவணன் காத்திருக்க வேண்டியதெல்லாம் ஒரு நாள், ஒரே ஒரு நாள். 5 வருடங்களாக ரவி காத்திருக்கும் அந்த பொன்னான நாள் நாளை புலரப்போகிறது. நடந்ததை நினைத்து பார்த்தால் கனவு போல இருக்கிறது. சென்னை வெங்கடேஸ்வரா என்ஜினியரிங் காலேஜில் படித்தது, ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கியது, ஆப்பிள் கம்பெனி வேலை, ஐபோன் தயாரிப்புக்காக சீனாவில் இரவும் பகலுமாக உழைத்தது. யாராவது ஐபோன் உபயோகித்தால் அவன் மனசுக்குள் பெருமை பிரவாகம் எடுக்கும். என்னுடைய ஏராளம் தூக்கமில்லாத ராத்திரிகள், வியர்வை உழைப்புத்தான் இப்போ உங்கள் சந்தோஷம். கம்பெனியும் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டது. கை நிறைய சம்பளம், போனஸ், கம்பெனி ஷேர்கள் சேர்ந்த சில மாதங்களிலேயே கிரீன் கார்டுக்கு ஸ்பான்சர் செய்தார்கள். கிரீன் கார்டு வந்து இன்றோடு 5 வருடங்கள் ஆகிறது. நாளை முதல் அமெரிக்க குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். ரவியின் வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. அம்மா அப்பா 2 பேருமே வேலை பார்த்தார்கள். வேலை, அது தொடர்பான பயணம், கிளப், நட்பு வட்டம், பார்ட்டி என்று விசாலமான வட்டம். இதில் மகனை தவிர்க்க முடியாத இணைப்பு. பாட்டியோடுதான் அதிக நேரம் செலவிட்டான். அப்பா அம்மாவோடு நெருக்கமான பிணைப்பு இல்லை. ஆகவே பிறந்த நாட்டு குடியுரிமையை இழக்கிறோமே என்னும் ஒருவித குற்ற உணர்ச்சி தவிர வேறு தனிப்பட்ட சோகங்கள் இல்லை. அதே சமயம் அமெரிக்கன் ஆகும் நாளுக்காக அவன் ஏங்கி இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் சந்தியா. பெங்களூரு போய்கொண்டிருந்த போது சதாப்தி ரயிலில் பக்கத்து பக்கத்து சீட்கள், குசல விசாரிப்பு, பிறகு அடிக்கடி சந்திப்பு. சந்தியா ரவியை கவர முக்கிய காரணம் அவள் தனித்துவம். இலக்கியம், ஓவியம் என்ற வித்தியாச ஈடுபாடுகள். படம் வரைவேன் என்று சொன்னால் ஏதோ கிறுக்கலாக இருக்கும் என்று நினைத்தான், பார்த்தான், பிரமித்தான். கண்களில் ஒற்றிக்கொள்ளும் அழகு. அப்போது கவிழ்ந்தவன்தான் ஐ லவ் யூ சொன்னான். அமெரிக்காவில் படிப்பை முடித்து வேலை கிடைத்தவுடன் கல்யாணம், அவளோடு ஃப்ரீமான்ட்டில் தனி குடித்தனம் என்று வாக்கு தந்தான். அப்போது தெரியாது அவன் ஆசையாசையாக வாங்கின கிரீன் கார்டு பூஜை வேலை கரடியாக இருக்கும் என்று. கிரீன் கார்டு இருந்தால் மனைவியை கூட்டிக் கொண்டு வர முடியாதென்று தெரிந்தது. சந்தியா காக்க தயாராக இருந்தாள். இப்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்டட். சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன், அமெரிக்கன் பாஸ்போர்ட், இந்தியா விசிட், திருமணம், தம்பதிகள் அமெரிக்கா வருதல், தனி குடித்தனம், ரூம் ரூமாக சந்தியா பெயிண்டிங்ஸ், அத்தனைக்கும் நாளைக்கு அட்டகாச ஆரம்பம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் முத்தையா கந்தசஷ்டி கவசத்தை ராகத்தோடு பாடத் தொடங்கினார். நல்ல பக்தர்தான், ஆனால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது மட்டுமே கையறு நிலையில் கந்த சஷ்டி கவசம் படிப்பார். இப்போது அப்படி ஒரு சூழ்நிலை. அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும், குரலை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும், அடியினை கண்டால் அலறி கலங்கிட என்னும் வரிகளை பாடும்போது முத்தையா குரலில் உணர்ச்சி கொந்தளிப்பு. இரண்டு கொள்ளிவாய்ப்பு சாசுகள் அவர் கண்முன்னால் வந்து ஊழி கூத்தாடினார்கள். ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஆண் அவர் தம்பி அருணாச்சலம், பெண் தங்கை மீனா. ஒரு நிமிடம் கந்தசஷ்டி கவச வரிகளையே மறந்தார். படுபாவிங்களா, உங்களுக்கு என்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறேன், ஏமாத்திட்டீங்களே. முத்தையா சொந்த ஊர் செட்டி நாட்டில் காணாடு காத்தான். அப்பா முருகப்பன் நகைக்கடன் பிசினஸ், சூதுவாது தெரியாதவர், வசதியான வாழ்க்கை. அவர் போதாத காலம் மச்சான் ஆனந்தனோடு கூட்டு சேர்ந்தார். முருகப்பனுக்கு தெரியாமல் மச்சான் நகைகளை திருடினார். சினிமா தயாரிப்பில் இறங்கினார். பணம் கரைந்தது. அழகு வைத்தவர்கள் நெருக்கினார்கள். முருகப்பன் மானஸ்தர், நிலப்புலங்கள், பாரம்பரிய மரச்சாமான்களை விற்றார். போதவில்லை, வீடு ஜப்திக்கு வந்தது. மனைவி வள்ளி, சின்ன குழந்தைகள் முத்தையா, அருணாச்சலம், மீனா ஆகியோரை தவிக்க விட்டு முருகப்பன் அகால மரணம். வள்ளி பக்கத்து பள்ளத்தூரில் குடியேறினார். கணவர் நல்ல குணத்தால் குடும்பத்துக்கு வந்த கரையை துடைக்கும் வெறி, ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு போட்டு செலவழிக்கும் சிக்கனம். முத்தையா என்ஜினியரிங் டிப்ளமா படித்தார், சென்னையில் வேலை கிடைத்தது. தம்பி தங்கைகளை படிக்க வைத்தார். தம்பி ஆடிட்டர், தங்கை ஆங்கில இலக்கிய பட்டதாரி, கல்லூரி லெக்சரர். இந்த கடமைகள் முடிந்த பிறகுதான் முத்தையா திருமணம் செய்து கொண்டார். அடுத்தது தம்பி தங்கைகள் திருமணத்தையும் நடத்தினார். மூத்த மகன் பொறுப்புணர்ச்சி, குடும்பம் தலை தூக்கிய மன திருப்தி வள்ளி மனதில். அம்மாவின் கடைசி நிமிடங்கள், நிறைவேறாத ஆசை அவருக்கு இருப்பது வாரிசுகளுக்கு தெரிந்தது. கணவரோடு வாழ்ந்த காணாடு காத்தான் வீட்டை வாங்கும் ஆசை. நிறைவேற்றுகிறேன் என்று முத்தையா சத்தியம் செய்து கொடுத்தார். அத்தனை பணம் இந்தியாவில் இருந்தால் சேமிக்க முடியும் என்னும் நம்பிக்கை இல்லை. யார் யார் உதவியையோ வாங்கினார். அமெரிக்கா வந்துவிட்டார். நல்ல வேலையும் கிடைத்தது. 6 வருடங்களுக்கு முன்னால் காணாடு காத்தான் வீட்டை வாங்கிவிட்டார். தம்பியும் தங்கையும் பைசா கூட தரவில்லை. மொத்தமும் முத்தையா உழைத்து சம்பாதித்த டாலர்கள். ஆனால் சில மாதங்களிலேயே தம்பி அருணாச்சலம் அங்கே வாடகை இல்லாமல் குடியேற விரும்பினார். முத்தையா சம்மதித்தார். தொடங்கியது பிரச்சனை. தங்கை மீனாவும் அங்கே தங்க விரும்பினார். அருணாச்சலம் மறுத்தார். உரசல் ஆரம்பம். முத்தையா ஊருக்கு போன போது அவருக்கே அவர் வீட்டில் தங்க முடியவில்லை. தம்பி ஊரிலேயே இருந்ததால் அவருக்கு பல அரசியல் தொடர்புகள். இதற்கு நடுவில் ஒரு ஆச்சரியம், தங்கை மீனாவுக்கு ஏதோ பணம் கொடுத்து அருணாச்சலம் சரி கட்டினார். இப்போது இருவரும் முத்தையாவுக்கு எதிராக. முத்தையாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. வீட்டை காலி செய்யுமாறு தம்பிக்கு நோட்டீஸ் விட்டார். தம்பி மசியவில்லை. கீழ்கோர்ட் மேல்கோர்ட் என்று இழுத்தடிப்பு. இப்போது ஹைகோர்ட்டுக்கு வழக்கு வந்துவிட்டது. நாளை தீர்ப்பு. காக்க காக்க கனகவேல் காக்க என்று மனமாறு முத்தையா வேண்டிக் கொண்டார். உங்கள் மகன் கெவின் மயக்கம் போட்டு விழுந்து விட்டான், உடனே வாருங்கள். சானுசே பேக்கர் பள்ளியிலிருந்து ஜூலிக்கு வந்தது போன். காஸ்கோ கடையில் கஸ்டமர்கள் கலைத்து போட்டிருந்த ஜீன்ஸ்களை மடக்கி வைத்துக் கொண்டிருந்த ஜூலி பதறினாள். சூப்பர்வைசரிடம் ஓடினாள், பெர்மிஷன் வாங்கினாள். பேக்கரை நோக்கி காரில் பறந்தாள். மனம் முழுக்க பதட்டம். கெலின் ஜூலியின் 8 வயது மகன். மகன் மட்டுமல்ல, நிகழ்கால சந்தோஷம், எதிர்கால நம்பிக்கை எல்லாமே அவன் மட்டும்தான். மைக்கேலோடு நடந்த காதல் திருமணத்தின் நினைவு சின்னம். மைக்கேலுக்கு பிடிக்காத விஷயம் வேலை பார்ப்பதே என்று கல்யாணம் நடந்த சில மாதங்களிலேயே ஜூலிக்கு தெரிந்தது. ஒரு இடத்திலும் தொடர்ந்து வேலை பார்ப்பது கிடையாது, சீட்டை கிழித்து விடுவார்கள். கெவின் பிறந்த பிறகு இருவருக்கும் அடிக்கடி சண்டை. ஒரு நாள் காலை பயங்கர வாக்குவாதம். மாலை ஜூலி வீடு திரும்பிய போது மைக்கேல் வீட்டில் இல்லை. அன்று போனவன் திரும்பி வரவே இல்லை. சிங்கிள் மதர் என்னும் பட்டத்தோடு ஜூலி கெவினை வளர்த்து கொண்டிருக்கிறாள். கழிந்த 3 நாட்களாக கெவின் தலைவலி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஹோம்வொர்க் செய்யாமல் இருக்க அவன் செய்யும் பாசாங்கு என்று முதலில் நினைத்தாள். இப்போது தோன்றுகிறது, உடனேயே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போயிருக்க வேண்டும். மனம் முழுக பிரார்த்தனை. கர்த்தரே, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றும். ஸ்கூலுக்கு ஓடினாள். அங்கே கெவின் சிரித்தபடி உட்கார்ந்திருந்தான். அவன் பக்கத்தில் மேரி டீச்சர். மயங்கி விழுந்தவுடனே முகத்தில் தண்ணீர் தெளிச்சோம், கண் முழிச்சிட்டான். ஆனா சோர்வா இருக்கான், தலைவலி இருக்குதான். எதுக்கும் டாக்டர் கிட்டே காட்டிடுங்க, கனிவோடு சொன்னார் மேரி. ஜூலி ஆஸ்பத்திரிக்கு காரை ஓட்டினார். செக்கப், அட்மிஷன், பல மணி நேரம் இரத்த பரிசோதனைகள், தலை உடல் ஸ்கேன்கள். நர்ஸ் வந்து சொன்னார், மேடம், பையன் மூளையில் ஒரு கட்டி இருக்கு, பயப்படாதீங்க, அது சாதாரண கட்டியா கூட இருக்கலாம். அப்போ மருந்து கொடுத்தா போதும். சாதாரண கட்டியா இல்லைன்னா?
சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். மனசை குழப்பிக்காதீங்க. சீஃப் வந்தவுடனே ரிப்போர்ட்ஸை பார்த்துவிட்டு உங்களுக்கு விவரமா சொல்லுவார். சீஃப் எப்போ வருவார்? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வருவார். அவருக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, அது முடிய 10 மணி ஆகும். உங்களுக்கு 5:30 முதல் அப்பாயின்மெண்ட் போடுறேன். தேங்க்யூ வெரி மச். மனம் முழுக்க கவனம். பதில் நாளை கிடைக்கும். கிழக்கு விளக்காத நாள் என்று இதுவரை வந்ததில்லை. சரவணன், வீரபாகு, பாஞ்சாலி, ரவி, சந்தியா, முத்தையா, ஜூலி, கெவின் இவர்களுக்கு பொழுதுகள் இனிதாக விடியட்டும். நாளே என்பது ஒரு நம்பிக்கைதானே. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.